இரண்டாவது, கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகைக்கான அடையாளங்கள். நமது கர்த்தருடைய மாபெரும் தீர்க்க தரிசனம் எருசலேமின் அழிவை குறித்தும் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன் நிறைவேற வேண்டிய அடையாளங்களை குறித்தும் கிறிஸ்துவானவர் தமது சீடர்களை எச்சரித்திருந்தார். மத்தேயு 24 அதிகாரம் முழுவதும் இச்சம்பவத்திற்கு முன் நிகழும் நிகழ்வுகளைப் பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாகும். இவ்வுலகம் அக்கினியால் கடைசி மாபெரும் அழிவை சந்திக்கப் போவதை குறிப்பிட்டு காட்டும்படி எருசலேமின் அழிவு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமது இரண்டாம் வருகைக்கு முன்னதாக நிகழ வேண்டிய பயங்கரமான நியாயத்தீர்ப்புகளைப் பற்றி கிறிஸ்துவானவர் ஒலிவமலையின் மீதிருந்தபடி முன்னதாகவே சொல்லியிருந்தார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். மத்தேயு 24:6-8. இந்த தீர்க்க தரிசனங்கள் எருசலேமின் அழிவின் போது ஓரளவிற்கு நிறைவேறியிருந்தாலும் கடைசி நாட்களில் முழுமையாக நிறைவேறும் போது நேரடியாக அதிகம் பொருந்துவதாக இருக்கின்றது. வானத்திலே அடையாளங்கள். போப்பு மார்க்கத்தினால் உண்டாகும் மாபெரும் உபத்திரவத்தின் முடிவின் போது சூரியன் இருளடையும், சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்கும் என்றும் கிறிஸ்து அறிவித்தார். மேலும் அவர், அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். மத்தேயு 24:32-33 என்று கூறுகின்றார். தமதது வருகைக்கான அடையாளங்களை கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். அவர் சமீபமாய் வந்துவிட்டார், வாசலுக்கு அருகில் வந்துவிட்டார் என்பதைக் கூட நாம் அறிந்து கொள்ளலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று இந்த அடையாளங்களை பார்ப்பவர்களைப் பற்றி அவர் கூறுகின்றார். இந்த அடையாளங்கள் நடையாளங்கள் நடைபெற்றுவிட்டன. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறதென்பதை இப்பொழுது நாம் நிச்சயமாகவே அறிந்து கொள்ளலாம். பூமியின் மீதான அடையாளங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். லூக்கா 21:25, மத்தேயு 24:29, மார்க்கு 13:24-26, வெளிப்படுத்தல் 6:12-17 என்று இயேசு அறிவிக்கின்றார். அவரது வருகையின் இந்த முன்னடையாளங்களைக் காண்பவர்கள் அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார். மத்தேயு 24:33 என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாடுகள் அமைதலின்றி இருக்கின்றன. குழப்பமான காலங்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றன. பூமியின் மேல் வந்து கொண்டிருக்கின்ற ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயங்கள் சோர்ந்து போய்க் கொண்டிருக்கின்றன. ஆயினும் தேவனை நம்புகிறவர்கள் புயலின் மத்தியிலும் நான்தான், பயப்படாதிருங்கள் என்று கூறும் அவரது சத்தத்தை கேட்பார்கள். தேவனுடைய மகாநாளுக்கு சற்று முன்னதாக விரைவாக நடைபெற வேண்டுமென கூறி அறிவிக்கப்பட்டிருந்த நிகழ்வுகளாகிய வியப்பூட்டக்கூடியதும் பரபரப்பூட்டும் சம்பவங்கள் நிறைந்ததுமான சரித்திர நிகழ்வுகள் பரலோகத்தின் புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. உலகத்திலுள்ள அனைத்து காரியங்களும் ஒரு சீரற்ற நிலையில் இருக்கின்றன. கள்ளத்தீர்க்க தரிசிகள் எருசலேமின் அழிவிற்கான அடையாளங்களில் ஒன்றாக அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24:11 என்று கிறிஸ்து கூறியிருந்தார். கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி மக்களை வஞ்சித்துக் கொண்டும் பெரும் எண்ணிக்கையில் உள்ளவர்களை தவறான விதமாக பாலைவனத்துக்குள் நடத்திக் கொண்டுமிருந்தனர். அற்புதமான வல்லமையை பெற்றிருப்பதாக கூறிக்கொண்டு மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் மக்களை அவர்களுக்கு பின்னாக மலையின் தனிமையான இடங்களுக்கு இழுத்துச் சென்றிருந்தனர். ஆயினும் இந்த தீர்க்க தரிசனம் அப்பொழுது மாத்திரமல்ல, கடைசி நாட்களுக்காகவும் கூட கூறப்பட்டிருந்தது. இந்த அடையாளம் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கான அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பொய்யான உரிமை பாராட்டுதல்களை சந்திக்க நேரிடும். கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். பொய்யான சொப்பனங்களும் பொய்யான தரிசனங்களும் நிறைந்து காணப்படும். ஆயினும் வசனத்தை பிரசங்கியுங்கள். தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படும் அவரது சத்தத்திலிருந்து விலகிப்போகாதிருங்கள்.
தேவனால் விசேஷமாக போதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ளுகின்ற, மற்றவர்களை தவறான வழியில் நடத்திச் செல்வதற்கு முயற்சிக்கின்ற அநேகர் எனக்கு காட்டப்பட்டார்கள். அவர்கள் தங்களது கடமையை குறித்த தவறான கருத்துடையவர்களாக இருப்பது நிமித்தம் தேவன் அவர்கள் மீது ஒருபோதும் சுமத்தியிராத ஒரு பணியை செயல்படுத்துவார்கள். குழப்பமே அதன் விளைவாக இருக்கும். அதலால் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை தனிப்பட்ட விதத்தில் புரிந்து கொள்ளத்தக்கதாக மிகுந்த ஊக்கத்துடன் அவரை தேடக் கடவோம். ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியுடன் ஏற்பட்ட அனுபவம்.
கடந்த இரவில் எங்கள் அனைவருக்கும் அறிமுகமில்லாத ஒரு இளம் வாலிபன் ஆஸ்திரேலியாவிலுள்ள விக்டோரியா என்ற இடத்திலிருந்து வருவதாக கூறிக்கொண்டு சகோதரி உவைட் அவர்களை காண வேண்டுமென்று எங்களிடம் கேட்டுக்கொண்டான். அது ஒரு மாலை நேரமாக இருந்தது. எனவே அவனைக் காண நான் மறுத்துவிட்டேன். ஆயினும் அன்று இரவு எங்களோடு தங்கவும் பிற்பாடு காலை உணவை உட்கொள்ளவும் அவனை நாங்கள் அழைப்பித்தோம். எங்களது வழக்கமான காலை ஆராதனைக்குப் பிறகு எங்களுடைய பல்வேறுபட்ட அலுவல்களுக்கு கடந்து போக முற்பட்ட சமயத்தில் இந்த இளம் வாலிபன் எழுந்து நின்று கட்டளை தோரணையுடன் எங்களை உட்காரும்படி கேட்டுக்கொண்டான். உங்களிடம் ஏதாவது பாடல் புத்தகம் இருக்கின்றதா? நாம் ஒரு பாடலை பாடுவோம். பிறகு நான் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கவிருக்கின்றேன் என்று கூறினான். உன்னிடம் ஒரு செய்தி இருக்குமானால் அதை தாமதமின்றி கொடு. எங்களுக்கு வேறு ஒரு அவசர வேலை இருப்பதனால் இழப்பதற்கு நேரமில்லை என்று நான் கூறினேன். அப்போது அவன் தான் எழுதியிருந்த மற்ற காரியங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கின்றவர்கள் மீதான நியாயத்தீர்ப்பு தற்போது துவங்கிவிட்டது என்று குறிப்பிட்டிருந்ததை அவன் வாசித்தான். அவன் சொல்லச் சொல்ல நான் கவனித்தேன், கடைசியாக, என் சகோதரனே, நீ சரியான மனநிலையில் இல்லை. உன்னுடைய செய்தி எவ்வாறு எங்களுக்கு ஏற்றதாக இருக்கின்றது என்பதை தெளிவாகக் கூறு. தயவு செய்து உடனே எங்களுக்கு தெரியப்படுத்து. உன் மனம் பதற்றத்திலிருக்கின்றது. உன் வேலையை நீ தவறாகப் புரிந்து கொண்டிருக்கின்றாய். நீ கூறியவற்றில் அநேக காரியங்கள் வேதத்தோடு இசைந்திருக்கின்றன. அதன் ஒவ்வொரு வார்த்தையையும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆயினும் நீ மட்டுமீறிய உற்சாகத்திலிருக்கின்றாய். எங்களுக்காக நீ என்ன வைத்திருக்கின்றாய் என்பதை தயவு செய்து கூறு என்று நான் கூறினேன். நல்லது, நம் உடைமைகளை கட்டிக்கொண்டு உடனே பேட்டில் கிரீக்கிற்கு நாம் செல்ல வேண்டும் என்று அவன் கூறினான். அதற்கான காரணங்களை அவனிடம் நான் கேட்டேன். உயிரோடு இருக்கின்றவர்கள் மீதான நியாயத்தீர்ப்பு துவங்கிவிட்டது என்ற இந்த தூதினை கொடுப்பதற்காக என்று அவன் பதிலளித்தான். நாங்கள் செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வேலை இன்னும் முடிவடையவில்லை. இங்கு எங்கள் வேலை இன்னும் முடிவடையும் போது எங்கள் கர்த்தர் எங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றோம் என்று நான் அவனுக்கு பதிலளித்தேன். சகோதரர் ஸ்டார் அவனோடு மேற்கொண்டு பேசட்டும் என்று விட்டுவிட்டு எனது எழுத்துப் பணியை தொடருவதற்காக நான் சென்றுவிட்டேன்.
சகோதரி உவைட் தன்னிடம் மிகவும் கனிவோடும் அதே சமயத்தில் அத்தனை அதிகாரத்தோடும் பேசிய போதுதான் தான் ஒரு தவறு செய்துவிட்டதாகவும் தன்னை மிகவும் பலமாய் அசைத்திருந்த கருத்துக்கள் நிலையற்றவையாகவும் அவன் சகோதரர் ஸ்டாரிடம் கூறினான். 10 அங்கத்தினர்கள் மட்டுமல்லாமல் அத்துடன் 3 விருந்தினர்களையும் கொண்ட பெரிய குடும்பமாக எங்கள் குடும்பம் இருந்தபோதிலும் இந்த இளம் வாலிபன் சிலகாலம் எங்களுடன் தங்கட்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். கடினமாய் நடத்தி குற்றப்படுத்திவிடக்கூடிய ஜனங்களோடு அவனை அனுப்பிவிட நாங்கள் துணியவில்லை. தனது வெளிப்பாடுகளை அவன் திரும்பத் திரும்ப எடுத்துக் கூறுவதை நாங்கள் விரும்பவும் இல்லை. அவனோடு பழகி கூடுமானால் அவனை பாதுகாப்பான நிச்சயமான வழிகளில் நடத்துவதற்காக சில காலம் அவனை எங்களுடன் தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம். பெருந்திண்டியும் இச்சையடக்கமின்மையும் நம்முடைய உலகில் ஒழுக்கநிலை பெருமளவில் சீர்கெட்டிருப்பதற்கு அடித்தளமாயிருக்கின்றன. சாத்தான் இதனை நன்கறிந்தவனானபடியால் உடல்நலத்தை பொருட்படுத்தாமல் ஏன் உயிரைக்கூட பொருட்படுத்தாதபடி உணவின் ருசிக்கு ஆண்களையும் பெண்களையும் அடிமைப்படுத்திவிட அவன் தொடர்ச்சியாக தூண்டிக்கொண்டே இருக்கின்றான். புசிப்பதும் குடிப்பதும் உடுத்துவதுமே உலகத்திலே வாழ்வின் குறிக்கோளாக்கப்பட்டு விட்டன. ஜலப்பிரளயத்துக்கு முன்பும் இதுபோன்ற நிலைதான் இருந்தது. ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கையின் இந்த நிலையே இப்பூமியின் வரலாறு விரைவாக முடிவடையப் போகின்றது என்பதற்கான குறிப்பிடத்தக்க ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கின்றது. ஜலப்பிரளயத்துக்கு முந்தின உலகத்தைப் பற்றி ஆவியானவரின் ஏவுதலால் அருளப்பட்டிருக்கின்ற விவரங்கள் இன்றைய சமுதாயம் வெகுவேகமாய் அடையப்போகின்ற நிலையை மிகத் துல்லியமாக விளக்கிக் காட்டுகிறதாயிருக்கின்றன. கர்த்தர் வெகு சீக்கிரமாய் வரையிருக்கின்றார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய உலகம் நோவாவின் நாட்களில் இருந்ததைப் போல வேகமாய் மாறிக்கொண்டு வருகின்றது. சுயத்தை திருப்திப்படுத்துவதிலேயே அது மூழ்கியிருக்கின்றது. புசிப்பதும் குடிப்பதுமான காரியங்கள் மிதமிஞ்சிப் போய்க் கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் தங்களை பைத்தியங்களாக மாற்றுகின்ற விஷம் நிறைந்த மதுபானத்தை குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வன்முறை செயல்கள்.
நோவாவின் நாட்களில் பெரும்பான்மையான கூட்டத்தார் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கின்றவர்களாகவும் பொய்களில் மகிழ்பவர்களாகவும் காணப்பட்டனர். பூமி வன்முறையால் நிறைந்திருந்தது. யுத்தமும் குற்றமும் கொலையும் அன்றாட நிகழ்வாயிருந்தது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாகவும் அப்படியே இருக்கும். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தொழிற்சங்கங்கள் உடனடியாக வன்முறையை தூண்டிவிடுகின்றன. உலகத்தின் மக்கள் தேவனுடன் இசைந்து இல்லை என்பது மென்மேலும் தெள்ளத் தெளிவாகி வருகின்றது. சாத்தானுடைய தலைமையின் கீழுள்ள தீய ஊழியர்களின் நிலையான அணிவகுப்பை பற்றி எந்தவொரு விஞ்ஞான கொள்கையும் விளக்கம் தரவியலாது. ஒவ்வொரு ஒழுங்கீன கும்பலிலும் தீய தூதர்கள் கிரியை செய்து வன்முறை செயல்களை செய்யும்படியாக மனிதர்களை தூண்டிவிடுகின்றனர். மனிதர்களின் துணிகரமாக தவறு செய்யும் தன்மையும் கொடூரத்தன்மையும் ஒரு குறிப்பிட்ட உச்சநிலையை அடையும் போது தேவன் தமது மகத்துவத்தில் தம்மைத்தாமே வெளிப்படுத்துவார். வெகு சீக்கிரத்தில் உலகத்தின் அக்கிரமும் அதன் வரம்பை வந்தடையும். அப்போது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் தேவன் தமது நியாயத் தீர்ப்புகளை ஊற்றுவார். கொலைகள், கொள்ளைகள், இரயில் விபத்துகள் மற்றும் வன்முறையான செயல்களை குறித்து நாம் கேள்விப்படுகின்ற பயங்கரமான செய்திகள் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்ற உண்மையை தெரிவிக்கின்றன. இப்பொழுது, அதிலும் இப்பொழுதே நாம் கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். யுத்தங்களும் பேரழிவுகளும்.
புயல் வந்து கொண்டிருக்கின்றது. தேவனிடத்தில் மனந்திரும்புவதன் மூலமாகவும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் கொள்வதன் மூலமாகவும் அதன் உக்கரத்தை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். பூமியை பயங்கரமாய் அசைக்கும்படியாக கர்த்தர் எழுந்தருள்வார். எல்லா பக்கங்களிலும் நாம் உபத்திரவங்களை காண்போம். ஆயிரக்கணக்கான கப்பல்கள் கடலின் ஆழங்களில் எரியுண்டு போகும். கப்பற்படைகள் மூழ்கிப் போகும். லட்சக்கணக்கில் மனித உயிர்கள் பலியாக்கப்படும். எதிர்பாராத விதத்தில் தீ விபத்துக்கள் நேரிடும். அவைகளை அணைக்க மனித முயற்சியால் கூடாமற் போகும். பூமியின் அரண்மனைகள் தீப்பொறிகளின் உக்கரத்தால் ஒன்றுமில்லாமல் போகும். இரயில் பாதையில் அழிவுகள் அடிக்கடி வெகு சாதாரணமாக நடக்கும். பிரயாணத்தின் பெரும் பாதைகளில் எவ்வித நொடிப்பொழுது எச்சரிப்புமின்றி குழப்பமும் மோதலும் மரணமும் ஏற்படும். முடிவு சமீபமாயிற்று. கிருபையின் காலம் முடிந்து கொண்டிருக்கின்றது. ஆ, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுவோம். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். இந்த பூமிக்குரிய சரித்திரத்தின் கடைசி காட்சிகளில் யுத்தங்கள் சீறியெழும்பும். கொள்ளை நோயும் வாதையும் பஞ்சமும் உண்டாகும். ஆழத்தின் தண்ணீர்கள் தங்கள் எல்லைகளை கடந்து பாய்ந்தோடி வரும். உடைமையும் உயிரும் அக்கினியாலும் வெள்ளத்தாலும் அழிக்கப்பட்டுவிடும். கிறிஸ்து தம்மை நேசிக்கின்றவர்களுக்காக ஆயத்தம் பண்ண சென்றிருக்கின்ற வாசஸ்தலங்களுக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். மார்க்குஸ் 174. மாபெரும் அக்கினி பந்துகள்.
கடந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நான் விழித்தெழுவதற்கு சற்று முன்பாக நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு காட்சி எனக்கு முன்பாக காட்டப்பட்டது. நான் நித்திரையிலிருந்து விழித்துவிட்டது போல் காணப்பட்டேன். ஆயினும் நான் என் வீட்டில் இல்லை. அகோரமாக பற்றியெறியும் நெருப்பை ஜன்னல்கள் வழியே என்னால் காண முடிந்தது. வீடுகளின் மீது மாபெரும் அக்கினிப் பந்துகள் விழுந்து கொண்டிருந்தன.
இப்பந்துகளிலிருந்து அக்கினிமயமான அம்புகள் எல்லா திசைகளிலும் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன. கொழுந்துவிட்டு எரிந்தான் நெருப்பை அமர்த்துவது இயலாததாயிருந்தது. அநேக இடங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. மக்களுக்கு உண்டான பயங்கரம் விவரிக்க முடியாததாயிருந்தது. சிறிது நேரம் கழித்து விழித்தபோது நான் என் வீட்டிலிருப்பதை உணர்ந்தேன். மிகப்பெரிய ஒரு அக்கினி பந்து அழகான சில மாளிகைகளுக்கிடையே விழுந்து நொடிப்பொழுதில் அவைகளுக்கு அழிவு ஏற்படுத்துவதை நான் கண்டேன். பூமியின் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் வரவிருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். ஆயினும் அவைகள் இவ்வளவு சீக்கிரமாக வரும் என்பது எங்களுக்கு தெரியாது என்று யாரோ ஒருவர் கூறுவதை நான் கேட்டேன்.
உங்களுக்குத்தான் தெரிந்திருந்ததே, பின்பு ஏன் நீங்கள் எங்களுக்குச் சொல்லவில்லை?
நாங்கள் அறியாதிருந்தோமே என்று மற்றவர்கள் வேதனையான குரல்களில் கூறினர். பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும் சத்துருவானவன் முன்பு கிரியை செய்திருந்தான், இப்பொழுது இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் மாபெரும் வல்லமையுடன் கீழிறங்கியிருக்கின்றான். தேவனுடைய ஆவியானவரும் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தேவனும் தமது கரத்தை பின்னிழுத்துக் கொண்டு விட்டார். ஜான்ஸ்டவுன், பென்சில்வேனியா இந்த பட்டணத்தை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டியதாயிருக்கின்றது. பிசாசானவன் இம்முழு பட்டணத்தையும் இல்லாமல் போகும் அளவுக்கு அழிப்பதிலிருந்து தேவன் அவனை தடை செய்யவில்லை. இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தின் கடைசி வரையிலும் இதே போன்ற காரியங்கள் அதிகமாகப் பெருகும். பூமியின் உட்பகுதிகளில் மறைந்திருக்கின்ற மூலப்பொருள்கள் வெடித்து சிதறினால் பூமியின் மேற்பரப்பு பிளவுண்டு போகும். ஒருமுறை இந்த மூலப்பொருள்கள் கட்டவிழ்க்கப்பட்டதேயானால் தங்களுக்கு கீழாக பணியாற்றினவர்களுக்கு குறைச்சலுண்டாக கூலி கொடுத்து அதன் மூலம் பெரிய உடைமைகளை தக்க வைத்து ஆண்டுகளாக தங்களுக்கு செல்வத்தை குவித்தோருடைய பொக்கிஷங்களையெல்லாம் அவை அழித்து போட்டுவிடும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருப்பதால் ஆவிக்குரிய உலகமும் கூட பயங்கரமாக அசைக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இந்த ஒரு நொடிப்பொழுது நாம் திடமான பூமியின் மீது இருக்கலாம். ஆயினும் அடுத்த நொடிப்பொழுது நமது பாதங்களின் கீழ் இருக்கின்ற பூமி நிலைமாறிப் போய்விடும் என்பது போன்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. எதிர்பாராத நேரங்களில் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும்.
தீ விபத்துகள், வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள், மகா ஆழத்தின் உக்கிர கொந்தளிப்பு, கடல் மற்றும் நிலத்தில் உண்டாகும் பேரழிவுகள் ஆகியவைகளின் மூலமாக தேவனுடைய ஆவி என்றைக்கும் மனுஷரோடே போராடுவதில்லை என்ற எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனுஷகுமாரன் வானத்து மேகங்களில் தோன்றும் முன்னதாக இயற்கை உலகிலுள்ள அனைத்தும் அசைக்கப்படும். வானத்திலிருந்து வரக்கூடிய மின்னலுடன் பூமியின் அக்கினியும் இணைந்து மலைகளை சூளையைப் போல எரியச் செய்து அவைகளது எரிமலை குழம்பின் வெள்ளங்களை கிராமங்கள் மற்றும் பட்டணங்களின் மீது ஊற்றிவிடும். பூமிக்குள் மறைந்திருக்கின்ற பொருட்கள் திடீர் எழுச்சியடைவதால் உருக்கி வார்க்கப்பட்ட பெரும் பாறைகள் நீருக்குள் வீசி எறியப்படும். அதன் காரணமாக நீர் கொந்தளித்து பாறைகளையும் மண்ணையும் வெளியே அனுப்பும். மகா பயங்கரமான பூமி எதிர்ச்சிகளும் மனித உயிர்களுக்கு மாபெரும் அழிவும் உண்டாகும். குற்றமும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும். காற்று மண்டலத்தில் சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். காற்று மண்டலத்தை அவன் விஷமாக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆதலால் இங்கே நமது நிகழ்கால மற்றும் நித்தியகால வாழ்க்கைக்காக நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் மிகவும் விழிப்புடனிருந்து தேவனுக்கென்று முற்றிலும் பக்தி கொண்டு முற்றிலும் மனந்திரும்பி முற்றிலும் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் நாமோ வாத நோய் தாக்கப்பட்டு அமர்ந்திருப்பவர்கள் போல காணப்படுகின்றோம். பரலோகத்தின் தேவனே, எங்களை எழுப்பிவிடும்.
ஜீவனுக்கும் ஊட்டச்சத்துக்குமான ஆதாரங்களில் ஒன்றான காற்றை பாழ்படுத்தி நச்சுக்கலந்த காற்றாகச் செய்கின்ற அந்தகார சக்திகள் தங்களின் நாசகார வேலையை முன்னேற்றிச் செல்லவிடாதபடி தேவன் அவைகளை தடை செய்யவில்லை. தாவர வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, மனிதனும் கொள்ளை நோயால் பாடுபட்டு வருகின்றான். இவைகளெல்லாம் தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரங்களிலிருந்து விழும் துளிகளாக பூமியின் மீது தெளிக்கப்படுகின்றதால் ஏற்படும் விளைவுகளே ஆகும். ஆயினும் இவைகள் வெகு சீக்கிரத்தில் நிகழப்போகின்றவைகளுக்கு நிழலாட்டமான பிரதிபலிப்பாயிருக்கின்றன. பஞ்சங்கள் அதிகரிக்கும்,
கொள்ளை நோய்கள் ஆயிரக்கணக்கானவர்களை வாரிக் கொண்டு போகும். வெளியிலிருந்து வரும் வல்லமைகளினாலும் உள்ளிருந்து செயல்படும் சாத்தானின் கிரியைகளினாலும் நம் அனைவரை சுற்றிலும் ஆபத்துகள் நிறைந்திருக்கின்றன. ஆயினும் தேவருடைய தடுத்தாட்கொள்ளும் வல்லமை இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. டாஷ் 1. பூமியிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருப்பது எனக்கு காட்டப்பட்டது. தேவனுடைய கற்பனைகளைத் தொடர்ந்து அவமதிக்கும் அனைவருக்கும் அவரது காக்கும் வல்லமை சீக்கிரமாக மறுக்கப்பட்டுவிடும். ஏமாட்டிச் செய்யும் வியாபாரங்கள், கொலைகள் மற்றும் சகலவிதமான குற்றங்களைப் பற்றிய செய்திகள் நமக்கு நாள்தோறும் வந்து கொண்டிருக்கின்றன. அக்கிரமம் என்பது ஒரு காலத்தில் உணர்வுகளை அதிர்ச்சியடையச் செய்கின்றதாக இருந்தாலும் இப்பொழுது ஒரு சர்வசாதாரணமான காரியமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. பேரழிவுகளில் தேவனுடைய நோக்கம்.
ஒரு நொடிப்பொழுதின் எச்சரிக்கையின்றி கப்பல்கள் நித்தியத்திற்குள்ளாக கவிழ்ந்து போகின்ற கடலில் ஏற்படும் அச்சம் தரும் பேரழிவுகளின் அர்த்தம் என்ன? ஏழைகளை ஒடுக்கி மனிதர்களால் குவித்து வைக்கப்பட்ட பெரும் பகுதியான ஐசுவரியங்கள் அக்கினிக்கு இரையாகின்ற பூமியின் மீது உண்டாகும் விபத்துக்களின் அர்த்தம் என்ன?
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி அவரது உடன்படிக்கையை உடைத்து அவரது ஓய்வு நாளை மிதித்து அதனிடத்தில் ஒரு பொய்யான ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டிருப்போருடைய சம்பத்தை பாதுகாப்பதற்காக அவர் குறுக்கிடமாட்டார். தேவனுடைய வாதைகள் ஏற்கனவே பூமியின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. பரலோகத்திலிருந்து வரும் ஒரு அக்கினியின் மூச்சுக்காற்றைப் போன்று மிகவும் விலைமதிப்புமிக்க கட்டிடங்களை அவை துடை துழித்துக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த நியாயத்தீர்ப்புகள் உணர்வை கொண்டு வராதா? உலகம் எச்சரிப்படையவும் பாவிகள் பயமடைந்து அவருக்கு முன்பாக நடுங்கவும் தேவன் அவைகளை வர அனுமதிக்கின்றார். இந்த பேரழிவுகளை நடைபெற அனுமதிப்பதில் தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கின்றார். அவைகள் தங்களது உணர்வுக்கு வரத்தக்கதாக ஆண்களையும் பெண்களையும் தேவன் அழைக்கும் வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கின்றன. தேவன் தமது வார்த்தையில் தெளிவாக வெளிப்படுத்தியிருப்பதை சந்தேகிக்கும் மனித ஏதுகரங்களுக்கு அவர் இயற்கையின் மூலமாகவும் வழக்கத்துக்கு மாறான செயல்பாடுகளின் மூலமாகவும் உணர்த்தி அறிவிக்கின்றார். 1.
மாபெரும் உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்துடன் கூடிய பூமியதிர்ச்சிகளையும் சூறாவளிகளையும் அக்கினி மற்றும் வெள்ளத்தால் ஏற்படும் அழிவையும் நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம் அல்லவா? இந்த பேரழிவுகள் இயற்கையின் ஒழுங்கற்ற கட்டுக்கடங்காத சக்திகளின் திடீர் எழுச்சி போன்றும் மனிதனின் கட்டுப்பாட்டுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது போன்றும் வெளிப்படையாய் தெரியலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் தேவனுடைய நோக்கத்தை வாசித்துணர முடியும். அவைகள் ஆண்களையும் பெண்களையும் அவர்களது ஆபத்து நிலையை உணர்த்தி எழுப்புவதற்கு அவர் பயன்படுத்தும் ஏதுகரங்களாக இருக்கின்றன. வரப்போகும் சம்பவங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கின்றன. ஒரு அதிபதி இல்லாமல் இவ்வுலகம் இல்லை. வரப்போகும் சம்பவங்களின் நிகழ்ச்சி நிரல் கர்த்தருடைய கரங்களில் இருக்கின்றது. பரலோகத்தின் மகத்துவமானவர் தேசங்களின் முடிவையும் தமது சொந்தப் பொறுப்பிலுள்ள தமது திருச்சபையின் மீதான அக்கறையையும் உடையவராக இருக்கின்றார். அடையாளமாக சுட்டிக்காட்டப்படும் இத்தகைய காட்சிகள் வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஒரு இரட்டை நோக்கத்தை அளிக்கின்றன. பூமியினுடைய இயற்கை சக்திகள் மாத்திரம் சிருஷ்டிகரின் கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கவில்லை. தேசங்களின் மதரீதியான இயக்கங்களும் கூட அவரது கட்டுப்பாட்டின் கீழாகத்தான் இருக்கின்றன என்பதை தேவனுடைய ஜனங்கள் அவைகளிடமிருந்து கற்றுக்கொள்கின்றனர். விசேஷமாக ஞாயிறு ஆசரிப்பு வலியுறுத்தப்படுதல் தொடர்பான காரியத்தில் இது உண்மையாக இருக்கின்றது. 1.
மாபெரும் முடிவான வேளையில் எப்படி சமாளிக்க வேண்டுமென்று அறிந்திராத வகையில் குழப்பங்களை நாம் சந்திக்க நேரிடும். ஆயினும் பரலோகத்தின் முப்பெரும் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன என்பதையும் தேவன் தமது நோக்கங்களை நிறைவேற்றி முடிப்பார் என்பதையும் நாம் மறக்காதிருப்போமாக. புதிரான அந்த சக்கரங்கள் எப்படி கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழிருந்த கரத்தால் நடத்தப்பட்டதோ அப்படியே மனித இனத்தினுடைய சம்பவங்களின் புதிரான காரியமனைத்தும் தெய்வீக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தேசங்களின் குழப்பங்கள் மற்றும் கலவரங்களுக்கு மத்தியிலும் கேருபீன்களுக்கு மேலாக வீற்றிருப்பவர் இந்த பூமியின் நடவடிக்கைகளை இன்னும் நடத்தி வருகின்றார்.
மனித சரித்திரத்தின் ஆண்டுகளிலே தேசங்களின் வளர்ச்சியும் ராஜ்யங்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும் மனிதனின் சித்தத்தையும் வீரத்தையும் சார்ந்திருப்பது போலவே தோன்றுகின்றன. சம்பவங்கள் நடைபெறும் விதம் பெரும்பாலும் மனிதனுடைய வல்லமையினாலும் இலட்சியத்தினாலும் மிலையற்ற மனநிலையினாலும் மாத்திரமே தீர்மானிக்கப்படுவது போல் தோன்றுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே திரைச்சீலை புறம்பாக அகற்றப்பட மனிதனின் விருப்பங்களிலும் வல்லமை மற்றும் உணர்வுகளின் அனைத்து நிகழ்வுகளிலும் எதிர் நிகழ்வுகளிலும் சர்வ கிருபை பொருந்தினவருடைய ஏதுகரங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் அவரது சொந்த சித்தத்தின் ஆலோசனைகளையே நிறைவேற்றி வருகின்றதை நாம் முன்பாகவும் பின்பாகவும் நெடுகிலுமாக காணலாம். பூமியின் நிகழ்வுகளை குறித்த பரலோகத்தின் அக்கறை முதல் கொலையாளியின் ஜீவனை தப்பவிட்டதன் மூலம் மாபெரும் போராட்டத்தை குறித்ததான ஒரு பாடத்தை முழு உலகத்தின் முன்பாகவும் தேவன் எடுத்துக் காண்பித்தார். அவரது நோக்கம் கலகத்தை வெறுமனே அடக்கிவிடுவதல்ல, மாறாக கலகத்தின் தன்மையை அண்ட சராசரத்திற்கு முன்பாக விளக்கிக் காட்டுவதாக இருந்தது. மற்ற உலகங்களின் பரிசுத்த குடிமக்கள் பூமியின் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சம்பவங்களை ஆழ்ந்த ஆர்வத்துடன் கவனித்துப் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். தேவனுடைய மாபெரும் திட்டம் அதனுடைய முழுமையான நிறைவேற்றத்தை நோக்கி படிப்படியாக முன்னேறிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் முழு அண்டசராசரத்தின் இரக்கத்தையும் அங்கீகாரத்தையும் தன்னுடன் எடுத்துச் செல்கின்றார். மனிதனுடைய இரட்சிப்புக்காக மறித்த கிறிஸ்துவின் செயல் மனிதருக்கு பரலோகத்தை எளிதில் அடையக்கூடியதாக்கியது மட்டுமல்லாமல் சாத்தானின் கலகத்துடனான அவர்களது அணுகுமுறையில் தேவனும் அவரது குமாரனும் நீதியுள்ளவர்கள் என்பதை அண்டசராசரத்திற்கு முன்பாகவும் அது காட்டுகின்றது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மாபெரும் போராட்டத்தின் கடைசி காட்சிகளை அண்டசராசரமும் சொல்லி முடியாத ஆர்வத்துடன் உற்று நோக்கிக் கொண்டு இருக்கின்றது. நமது சிறு உலகம் பிரபஞ்சத்தின் பாடநூலாக இருக்கின்றது.